ஓம் சாந்தி. 21/4/2026. இனிமையான குழந்தைகளே, குழந்தைகளாகிய உங்கள் முன் ஞான நடனம் ஆடுவதற்காக ஞானக்கடலான தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் புத்திசாலியான சேவாதாரிகளாக ஆகின்ற பொழுது ஞான நடனம் நன்றாக இருக்கும். கேள்வி: சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த பழக்கத்தை உருவாக்கிக் கொள்கிறீர்கள்? பதில்: நினைவில் இருக்கக்கூடிய பழக்கம். இது ஆன்மீக பழக்கமாகும். இந்த பழக்கத்தின் கூடவே நீங்கள் தெய்வீக மற்றும் அலௌகீக காரியங்களும் செய்ய வேண்டும். நீங்கள் பிராமணர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவருக்கும் உண்மையிலும் உண்மையான கதையை அவசியம் கூற வேண்டும். சேவைக்கான பழக்கமும் குழந்தைகளாகிய உங்களின் இடம் இருக்க வேண்டும். பாடல்: மனிதர்களே பொறுமையாக இருங்கள். ஓம் சாந்தி. யாராவது நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தால் நோயாளி துக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற விருப்பம் வைப்பார்கள். அவர் உடல்நிலை எப்படி இருக்கிறது, எப்பொழுது நோயிலிருந்து விடுபடுவார் என்று மருத்துவரிடம் கேட்பார்கள். அவை அனைத்தும் எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களாகும். இது எல்லையற்ற விஷயம். தந்தை வந்து குழந்தைகளுக்கு வழிகாட்டுகிறார். சுகம் மற்றும் துக்கத்திற்கான விளையாட்டு இது என்பதை குழந்தைகள் அறிந்து கொண்டீர்கள். குழந்தைகளாகி உங்களுக்கு சத்தியுகம் செல்வதை விட அதிக நன்மை இங்கு இருக்கிறது. ஏனென்றால் நாம் இந்த நேரத்தில் ஈஸ்வரிய மடியில் இருக்கிறோம், ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கிறோம் என்பதை அறிவீர்கள். இந்த நேரத்தில் நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த குப்தமான புகழ் இருக்கிறது. மனிதர்கள் தந்தையை சிவன், ஈஸ்வரன், பகவான் என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் சரியானபடி அறியாமல் இருக்கிறார்கள், அழைத்துக் கொண்டே இருக்கின்றனர். நாடகப்படி இவ்வாறு நடக்க வேண்டி இருக்கிறது. ஞானம் மற்றும் அஞ்ஞானம், பகல் மற்றும் இரவு இவ்வாறு பாடிக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் தன்னை யாரும் தமோ பிரதானம் என்று புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு தமோ பிரதான புத்தியுடையவர்களாக ஆகிவிட்டார்கள். யாருடைய அதிர்ஷ்டத்தில் தந்தையின் ஆஸ்தி அடைய வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்களது புத்தியில்தான் அமரும். நாம் முற்றிலும் காரிருளில் இருந்தோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. தந்தை எந்த ஞானத்தை புரிய வைக்கிறாரோ அது எந்த வேதம், சாஸ்திரம், கிரந்தம் போன்றவைகளில் கிடையாது. அதையும் தந்தை நிரூபணம் செய்து புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியின் வெளிச்சத்தை கொடுக்கிறார். பிறகு அது மறைந்து விடுகிறது. நான் இன்றி வேறு யாரும் ஞானத்தை கொடுக்க இயலாது. பிறகு இந்த ஞானம் மறைந்து போய்விடும். கலியுகம் கடந்து விட்டது. 5000 ஆண்டிற்கு பிறகு மீண்டும் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இது புது விஷயமாகும். இது சாஸ்திரங்களில் கிடையாது. தந்தை இந்த ஞானத்தை அனைவருக்கும் ஒரே போலதான் கற்பிக்கிறார். ஆனால் தாரணைகளில் வரிசைப்படியாக இருக்கிறது. நல்ல சேவாதாரி குழந்தைகள் வருகின்ற பொழுது பாபாவின் நடனமும் அவ்வாறு நடைபெறுகிறது. நடன பெண்களின் நடனத்தை பார்ப்பவர்கள் ஆர்வத்துடன் இருக்கின்ற பொழுது அவர்களும் மிக மகிழ்ச்சியுடன் நன்றாக நடனமாடுவார்கள். குறைந்த எண்ணிக்கையில் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் பொதுவான முறையில் சிறிது நடனம் ஆடுவார்கள். ஆஹா ஆஹா என்று கூறக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் ஆர்வம் அதிகரித்துவிடும். ஆக எங்கும் அப்படிதான். முரளி அனைத்து குழந்தைகளும் கேட்கத்தான் செய்கிறார். ஆனால் எதிரில் இருக்கும் விஷயமே தனிப்பட்டது அல்லவா? கிருஷ்ணர் நடனமாடுவதாக காண்பித்திருக்கிறார்கள். உண்மையில் அந்த நடனம் கிடையாது, ஞான நடனமாகும். நான் ஞான நடனம் செய்வதற்காக வந்திருக்கிறேன். நான் ஞானக்கடலானவன் என்று சிவபாபா அவரே கூறுகிறார். ஆக நல்ல நல்ல கருத்துகள் வெளிப்படுகின்றன. இது ஞான முரளியாகும், புல்லாங்குழலின் முரளி கிடையாது. பதீத பாவனன் தந்தை வந்து எளிய ராஜயோகம் கற்பிப்பாரா அல்லது புல்லாங்குழலின் முரளியை வாசிப்பாரா? தந்தை வந்து இப்படிப்பட்ட ராஜயோகம் கற்பிப்பார் என்ற எண்ணம் யாருக்கும் வருவது கிடையாது. இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், வேறு எந்த மனிதனின் புத்தியிலும் வர இயலாது. வரக்கூடியவர்களிலும் வரிசை கிரமமான பதவியை அடைகிறீர்கள். கல்பத்திற்கு முன்பு என்ன முயற்சி செய்தார்களோ அதே போன்று செய்து கொண்டிருக்கிறீர்கள். முந்தைய கல்பத்தை போன்று தந்தை வருகிறார், வந்த குழந்தைகளுக்கு அனைத்து ரகசியங்களையும் கூறுகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நானும் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறேன் என்று கூறுகிறார். ஒவ்வொருவரும் இந்த நாடகம் என்ற பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கின்றனர். சத்தியுகத்தில் என்னவெல்லாம் நடந்ததோ அது மீண்டும் நடைபெறும் என்று பல வகையான பொருட்கள் உள்ளன. சத்தியுகத்தில் இத்தனை வகைகள் இருக்காது, அங்கு மிக குறைவான வகைகள் தான் இருக்கும். பிறகு அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. எவ்வாறு தர்மங்கள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது அல்லவா, சத்தியுகத்தில் அவ்வாறு கிடையாது. எது சத்தியுகத்தில் இருந்ததோ அது மீண்டும் சத்தியுகத்தில் தான் பார்ப்பீர்கள். சத்தியுகத்தில் அசுத்தம் ஏற்படுத்தக்கூடிய எந்த பொருளும் இருக்கவே முடியாது. அந்த தேவி தேவதைகளை தான் பகவான் பகவதி என்று கூறுகிறார்கள். வேறு எந்த கண்டத்திலும் ஒருபொழுதும் யாரையும் பகவான் பகவதி என்று கூறுவது கிடையாது. அந்த தேவதைகள் அவசியம் சொர்க்கத்தில் ராஜ்யம் செய்திருந்தனர். அவர்களுக்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது என்பதை பாருங்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது பொறுமை வந்துவிட்டது. எனது பதவி உயர்வானதா அல்லது குறைந்ததா என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெறுவேன்? ஒவ்வொருவரும் அவரவர்களை புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? இன்னார் நன்றாக சேவை செய்கிறார்கள். நாட்கள் செல்ல செல்ல புயல்களும் வந்துவிடுகின்றன. குழந்தைகளிடத்தில் எந்த கிரகச்சாரமும் புயல்களும் வரக்கூடாது என்று தந்தை கூறுகிறார். மாயை நல்ல நல்ல குழந்தைகளையும் கீழே தள்ளிவிடுகிறது. ஆக இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது என்று தந்தை குழந்தைகளுக்கு பொறுமை ஏற்படுத்துகிறார். நீங்கள் சேவை செய்ய வேண்டும். ஸ்தாபனை ஏற்பட்டுவிட்டால் பிறகு அங்கே சென்றே ஆக வேண்டும். இதில் ஒரு வினாடி கூட முன்னால் பின்னால் ஏற்பட இயலாது. இந்த ரகசியங்களை குழந்தைகள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். நாம் நாடகத்தின் நடிகர்கள். இதில் நமக்கு முக்கியமான பாகம் இருக்கிறது. பாரதத்தில்தான் வெற்றி மற்றும் தோல்விக்கான விளையாட்டு பதிவாகி இருக்கிறது. பாரதம்தான் தூய்மையாக இருந்தது, எவ்வளவு அமைதி மற்றும் தூய்மையுடன் இருந்தது. இது நேற்றைய விஷயமாகும். நேற்று நாம் தான் நடிப்பை நடித்திருந்தோம். 5000 ஆண்டிற்கான பாகம் பதிவாகி இருக்கிறது. நாம் சுற்றி வந்திருக்கிறோம். இப்பொழுது மீண்டும் பாபாவிடம் தொடர்பு வைத்திருக்கிறோம். இதன் மூலம்தான் கரைகள் நீங்குகின்றன. தந்தை நினைவிற்கு வரும்பொழுது அவசியம் ஆஸ்தியின் நினைவும் வரும். முதன் முதலில் அல்லாவை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்னை அறிந்து கொள்வதன் மூலம் என் மூலமாக அனைத்தையும் அறிந்து கொண்டு விடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். ஞானம் மிகவும் எளிது, ஒரு வினாடிக்கானது. இருப்பினும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார், கருத்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். முக்கியமான கருத்துகள் மன்மனாபவம், இதில்தான் தடைகள் ஏற்படுகின்றன. தேக அபிமானம் வந்து விடுவதால் பிறகு பலவிதமான சூம்பல் வந்துவிடுகிறது. பிறகு நினைவில் இருக்க விடுவது கிடையாது. பக்தி மார்க்கத்திலும் கூட கிருஷ்ணரின் நினைவில் அமர்கின்ற பொழுது புத்தி எங்கேயோ அலைய ஆரம்பித்து விடுகிறது. பக்தியின் அனுபவம் அனைவருக்கும் இருக்கிறது. இந்த பிறப்பிற்கான விஷயம், இந்த பிறப்பை அறிந்து கொள்வதால் சிறிதளவாவது கடந்தவைகளையும் புரிந்து கொள்ள முடியும். தந்தையை நினைவு செய்வதற்கான பழக்கம் குழந்தைகளுக்கு ஏற்பட்டுவிட்டது. எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு மகிழ்ச்சி அதிகரிக்கும். கூடவே தெய்வீக மற்றும் அலௌகீக காரியமும் செய்ய வேண்டும். நீங்கள் பிராமணர்கள். நீங்கள் சத்தியநாராயணருடைய கதை அமர கதையை கூறு கூறுகிறீர்கள். மூல விஷயம் ஒன்றே ஒன்றுதான். அதில் அனைத்து விஷயங்களும் வந்துவிடுகின்றன. நினைவின் மூலம்தான் பாவ கர்மங்கள் அழிந்து விடுகிறது. இந்த ஒரே ஒரு பழக்கம்தான் ஆன்மீகமானது ஆகும். ஞானம் மிகவும் எளிதானது என்பதை தந்தை புரிய வைக்கிறார். கன்னிகைகளின் பெயரும் பாடப்பட்டிருக்கிறது. அதர் குமாரி, திருமணமாகாத குமாரிகள், திருமணமாகாத கன்னிகைகளின் பெயர் அனைவரையும் விட பிரபலமாக இருக்கிறது. அவர்களுக்கு எந்த பந்தனமும் கிடையாது. கணவன்மார்கள் விகாரிகளாக ஆக்கிவிடுகின்றனர். சொர்க்கம் அழைத்து செல்வதற்காக அலங்கரிக்கின்றார். இனிய கடலுக்கு அழைத்து செல்கிறார். இந்த பழைய உலகம் பழைய சரீரத்துடன் கூட அனைத்தையும் முற்றிலும் மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நாம் 84 பிறவிகள் எடுத்துவிட்டோம் என்று ஆத்மா கூறுகிறது. இப்பொழுது மீண்டும் நாம் தந்தையிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை அடைவோம் தைரியம் வைக்கிறீர்கள். இருப்பினும் மாயையிடம் யுத்தம் நடைபெறவே செய்கிறது. முதலில் இருப்பது இந்த தந்தை ஆவார். மாயையின் புயல்கள் முதலில் இவரிடம்தான் அதிகமாக வருகிறது. பாபா, எனக்கு இவ்வாறு நடக்கிறது என்று பலர் வந்து கேட்கிறார்கள். குழந்தைகளே, ஆம், இந்த புயல்கள் அவசியம் வரும் என்று பாபா கூறுகிறார். முதலில் என்னிடத்தில் வருகிறது, கடைசியில் அனைவரும் கர்மாதீத் நிலையை அடைந்து விடுவீர்கள். இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. முந்தைய கல்பத்தில் நடைபெற்றது. நாடகத்தில் நடித்து விட்டோம். இப்பொழுது மீண்டும் வீட்டிற்கு செல்கிறோம். இது சைத்தன்ய நாடகம். இந்த பழைய உலகம் நரகமாகும் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் பார்க்கடலில் இருந்தனர் என்று கூறுகிறார்கள். இவர்களது ஆலயங்களை எவ்வளவு நன்றாக உருவாக்குகிறார்கள். முதன் முதலில் ஆலயம் கட்டியிருக்கும் பொழுது அவசியம் பாலை குளம் ஆக்கி அதில் விஷ்ணுவை அமரச் செய்திருப்பார்கள். மிக நல்ல நல்ல சிலைகளை உருவாக்கி பூஜை செய்தனர். அந்த நேரத்தில் விலை மிகவும் குறைவாக இருந்தது. பாபா அனைத்தையும் பார்த்திருக்கிறார். உண்மையில் இந்த பாரதம் எவ்வளவு தூய்மையாக பார்க்கடலை போல இருந்தது. பால் நெய் போன்றவைகள் நதி போன்று இருந்தது. இது புகழாக பாடப்பட்டிருக்கிறது. சொர்க்கம் என்ற பெயர் கூறியதும் வாயில் நீர் ஊறுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. ஆக புத்தியில் தெளிவு வந்திருக்கிறது. புத்தி தனது வீட்டிற்கு சென்று விடுகிறது. பிறகு சொர்க்கத்திற்கு வருவோம். அங்கு அனைத்தும் புதியதிலும் புதியதாகவே இருக்கும். ஸ்ரீ நாராயணருடைய மூர்த்தியை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மிக அன்பாக வைத்துக் கொண்டார். நான் தான் இவ்வாறு ஆவேன் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த ஞானம் இப்பொழுது பாபாவிடமிருந்து கிடைக்கிறது. உங்களிடம் பரம்தாமம் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் முதலிடை கடைசியின் ஞானம் இருக்கிறது. நாம் எப்படியெல்லாம் சக்கரத்தில் வருகிறோம் என்பதை அறிவீர்கள். பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். மீதம் இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது. சரீரத்திற்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. இப்பொழுது இது உங்களது கடைசி பிறவி. நாடகப்படி வந்து கொண்டிருக்கிறது. விநாசம் எதிரில் இருப்பதை பார்க்கிறீர்கள். உங்களுக்கு மூன்றாவது கண் கிடைத்திருக்கிறது. மூலவதனம் சூக்ஷ்மவதனம் ஸ்தூலவதனத்தை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். இந்த சுயதரிசன சக்கரம் உங்களது புத்தியில் சுற்றிக்கொண்டே இருக்கிறது. மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் எல்லையற்ற தந்தை நமக்கு ஆசிரியராக ஆகி கற்பிக்கிறார். ஆனால் புதிய விஷயமாக இருக்கின்ற காரணத்தினால் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். இல்லையென்றால் பாபா என்று கூறியதும் மகிழ்ச்சியின் அளவு அதிகரித்து விட வேண்டும். ராமதீர்த்தர் என்பவர் கிருஷ்ண பக்தராவார். கிருஷ்ணரை தரிசிப்பதற்காக என்னவெல்லாம் செய்தார், அவருக்கு காட்சி கிடைத்ததும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் அதனால் என்ன கிடைத்தது? எந்த பலனும் கிடையாது. இங்கு குழந்தைகளாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியும் இருக்கிறது. ஏனென்றால் 21 பிறவிகளுக்கு நாம் உயர்ந்த பதவியை அடைய போகிறோம் என்பதை அறிவீர்கள். 3 பங்கு நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள். ஒருவேளை பாதி பாதியாக இருந்தால் எந்த நன்மையும் இல்லை. நீங்கள் 3 பங்கு சுகமாக இருக்கிறீர்கள். உங்களை போன்ற சுகத்தை யாரும் அடைய முடியாது. உங்களுக்கு அளவு கடந்த சுகம் இருக்கிறது. அளவு கடந்த சுகத்தின் பொழுது துக்கம் பற்றி எதுவும் தெரியாது. சங்கம யுகத்தில் நீங்கள் இரண்டையும் அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது நாம் துக்கத்திலிருந்து சுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். முகம் பகலை நோக்கியும் கால் இரவை நோக்கியும் இருக்கிறது. இந்த உலகை எட்டி உதைக்க வேண்டும். அதாவது புத்தியினால் மறக்க வேண்டும். அதிகமான நடிப்பை நடித்து விட்டோம். இப்பொழுது திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை ஆத்மா அறிந்திருக்கிறது. இவ்வாறு தனக்குள் உரையாடி கொள்ள வேண்டும். இப்பொழுது எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வோமோ அந்த அளவிற்கு கரைகள் நீங்கும். எந்த அளவிற்கு தந்தையின் சேவை செய்து தனக்கு சமமாக ஆக்குவீர்களோ அந்த அளவிற்கு தந்தையை வெளிப்படுத்துவீர்கள். இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது புத்தியில் இருக்கிறது. ஆக வீட்டை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். பழைய கட்டிடம் உடைந்து கொண்டே இருக்கிறது. புதிய கட்டிடம் எப்படி இருக்கும்? பழைய கட்டிடம் எப்படி இருக்கும்? இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. இது முழுமையாக விஷம் நிறைந்த கடலாகும். ஒருவரையொருவர் அடித்துக் கொண்டும் சண்டையிட்டுக் கொண்டும் இருக்கிறார்கள். பாபா வந்த பின்பு அதிக சண்டைகளும் ஆரம்பமாகிவிட்டன. மனைவி விவாகரத்திற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் எவ்வளவு தொந்தரவு செய்கிறார்கள், எவ்வளவு சண்டையிடுகிறார்கள். முந்தைய கல்பத்திலும் தீங்கு ஏற்பட்டிருந்தது. இப்போதைய விஷயத்தை அவர்கள் பாடுகிறார்கள். எவ்வளவு கூக்குரலிட்டு அழைக்கிறார் என்பதை பார்க்கின்றீர்கள். அதே நாடகத்தின் பாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை தந்தை அறிவார், குழந்தைகள் அறிவீர்கள், வேறு யாருக்கும் தெரியாது. நாளடைவில் அனைவரும் புரிந்து கொள்வார்கள். பதீத பாவனன் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் என்றும் பாடுகிறார்கள். பாரதம் சொர்க்கமாகவும் நரகமாகவும் எவ்வாறு ஆகிறது என்பதை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு முழு உலகத்தின் சரித்திர பூகோளத்தை புரிய வைக்கிறோம். இந்த எல்லையற்ற சரித்திர பூகோளத்தை தந்தை மட்டுமே அறிவார். மேலும் ஈஸ்வரனின் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தூய்மை மற்றும் சுகம் அமைதி எப்படி உருவாகிறது? இந்த சரித்திர பூகோளத்தை அறிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொண்டு விடுவீர்கள். எல்லையற்ற தந்தையிடமிருந்து அவசியம் நீங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை தான் அடைவீர்கள் என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள். அதிக தலைப்புகள் இருக்கின்றன. குழந்தைகளாகி உங்களது புத்தி இப்பொழுது நிறைந்து விட்டது. மகிழ்ச்சியின் அளவு எவ்வளவு அதிகரித்து விட்டது. முழு ஞானமும் குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கிறது. ஞானம் நிறைந்த தந்தையிடமிருந்து ஞானம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். பிறகு நாம் தான் லக்ஷ்மி நாராயணனாக ஆவோம். அங்கு இந்த ஞானம் எதுவும் இருக்காது. புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு ஆழமான விஷயமாகும். குழந்தைகள், ஏனியை நன்றாக புரிந்து கொண்டீர்கள். ஆக இந்த சக்கரம் 84 பிறவிகளுக்கானது. இப்பொழுது மனிதர்களுக்கும் தெளிவாக புரிய வைக்க வேண்டும். இதை இப்பொழுது சொர்க்கம் என்றோ தூய்மையான உலகம் என்றோ கூற முடியாது. சத்தியுகம் தனிப்பட்டது, கலியுகம் தனிப்பட்டது. இந்த சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்று புரிய வைப்பது மிகவும் எளிதாகும். புரிய வைப்பதும் நன்றாக தோன்றுகிறது. இருப்பினும் முயற்சி செய்து நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். இது பலரால் முடிவது இல்லை. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, இந்த பழைய தேகம் மற்றும் உலகை புத்தியினால் மறந்து தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்ய வேண்டும். நமது சுகமான நாட்கள் வந்தே விட்டது என்ற மகிழ்ச்சியில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஞானம் நிறைந்த தந்தையிடமிருந்து என்ன ஞானம் கிடைத்திருக்கிறதோ அதை சிந்தனை செய்து புத்தியை நிறைத்து வைத்திருக்க வேண்டும். தேக அபிமானத்தில் வந்து ஒரு பொழுதும் எந்த வகையான சோர்வும் அடையக்கூடாது. வரதானம் எப்பொழுதும் ஒரே ரசனை என்ற நிலையின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் ஆவீர்களாக விளக்கம். எல்லாவற்றையும் விட சிறந்த சிம்மாசனம் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்வது. ஆனால் இந்த பீடத்தில் அமர வேண்டுமென்றால் ஆடாத அசையாத ஒரே ரசனையின் நிலை என்ற பீடம் தேவை. இந்த நிலை என்ற பீடத்தில் அமர முடியாதவர்களாக இருந்துவிட்டீர்கள் என்றால் பாப்தாதாவின் இதயம் என்ற பீடத்தில் நிலைத்திருக்க முடியாதவர்களாக இருப்பீர்கள். இதற்காக தனது புருவ மத்தி என்ற சிம்மாசனத்தில் அகாலமூர்த்தியாகி நிலைத்து விடுபவர் ஆகிவிடுங்கள். இந்த பீடத்திலிருந்து அடிக்கடி நிலை குலைந்து விடக்கூடாது. அப்பொழுது பாப்தாதாவின் இதய பீடத்தில் வீற்றிருப்பவராக இருக்க முடியும். ஸ்லோகன்: சுப சிந்தனை மூலமாக எதிர்மறையானதை நேர்மறையானதாக மாற்றிவிடுங்கள். அவ்யக்த சமிஞ்சை மகானாவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை கடைபிடியுங்கள். பிரம்மா தனது ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் ஒன்று ஆன்மீகத்தின் புன்முறுவலை பார்க்க விரும்புகிறார். மேலும் இன்னொன்று வாயிலிருந்து எப்பொழுதும் இனிமையான வார்த்தைகளை கேட்க விரும்புகிறார். ஒரு வார்த்தை கூட இனிமை இல்லாமல் இருக்கக்கூடாது. முகத்தில் இனிமை இருக்க வேண்டும். மேலும் மனம் புத்தியில் எப்பொழுதும் சுப பாவனை, கருணை உள்ளத்தின் பாவனை, வள்ளல் தன்மையின் பாவனை இருக்கட்டும். ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றுபவராக இருக்க வேண்டும். இதுதான் பாலனையின் கைமாறாக இருக்கும். ஓம் சாந்தி.